ஸ்ரீசைலேசதயாபாத்ரம் திபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீவத்ஸசின்னமிஸ்ரேப்யோ நம உக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். அழ்வான் திருவடிகளே சரணம். அடியன் தாசானுதாசன் திருவல்லிக்கேணியிலிருந்து கோமடம் மாதவாச்சாரியர் அழகான ஸ்தோத்திரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 101 ஸ்லோகங்களாலே அமைந்த ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை ஆழ்வான் சாதிக்க நாம் அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கிறோம். இது எந்த காலகட்டத்தில் சாதித்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கிருமிகண்டன் அப்படிங்கிறவன் ஆழ்வானுடைய கண்களை பிடுங்கின பிறகு நம் தரிசனத்துக்காக தன் தரிசனத்தை தந்தவர் என்று சொல்லும்படியாக ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்துக்காக தம்முடைய கண்களையே இழந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே திருமாலினம் சோலையிலேயே பலகாலம் வாழ்ந்திருந்து எம்பெருமானாரை தரிசிக்கணும்னு வரும்போது அதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் சாதிச்சார்னு தெரியறது. அந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல வைகுண்டஸ்தவம் பஞ்சஸ்தவங்கள்லே வைகுண்டஸ்தவம் அப்படிங்கிறத சாதித்ததாகவும் மகான்கள்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள், பறக்க சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு வியாக்கியானம் கூட அத்தியாச்சரியமாலாம் கிடைக்கிறது இருக்கோ அடியனுக்கு தெரியல, இருக்கலாம். இருந்தாலும் நாம் ஏதோ அந்த காலத்திலே அடியேன் காஞ்சி மகாஸ்வாமியினிடத்திலே எதை அத்தியனம் பண்ணினோமோ அதை கொண்டு இப்பொழுது அடியேன் சாதித்து கொண்டு வந்துட்டுருக்கிறேன். அதில் வைகுண்டஸ்தவத்தில் போன காலக்ஷேப பரியந்தம் ஒரு 42 அல்லது 43 ஸ்லோகம் வரைக்கும் தெரிஞ்சிட்டோம் என்பதாக அடியனுக்கு அபிப்பிராயம். அப்படிதான் ஞாபகம். இருந்தாலும் மறுபடியும் அந்த சில விஷயங்களை பார்த்துட்டு மேற்கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுனாலே எவ்வளோ அழகான விஷயத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் ஆழ்வான். எவ்வளவு அழகான ஸ்லோகங்கள்லாம் கொடுத்து இதெல்லாம் சில சில சந்தர்ப்பங்களில் சில கேள்விகளாக கேட்ட பதில் அவரே சொல்லும்படியாக கூட அமைந்த அதிபானுஷஸ்தவம் போன்ற விஷயங்கள், சுந்தர பாகுஸ்தவம் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அகட்டித கட்டண சாமர்த்தியம் பகவான் பண்ணினதெல்லாம் இவர் பேசினதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு பாசுரங்கள். அப்படி சொல்ல 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 நாக்கில் தேன் ஊறி நாக்கில் தேன் சொட்டும்படியாகத்தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்லோகங்களாலே நிரம்பின இந்த வைகுண்டஸ்தவத்தையும் யதாசக்தி யதாதீதம் யதாமதிஹி அடியன் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். அது எல்லாருக்கும் அடியன் அள்ளி கொடுக்கணுங்கிற ஆசையினாலே ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடியன் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதில் போன காலக்ஷேபத்தில் பார்த்ததையும் பார்த்துட்டு மேற்கொண்டு போகலாம். அழகான ஸ்லோகம், நம்ம இதை வர்ணித்தோம் ஏற்கனவே. யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி கம் வாஹயதேவ பரமம் தமச பரஸ்தாதி தேஜோமயம் பரமசத்வமயம் த்ருவம் யதி ஆனந்த கந்தமதிசுந்தரம் அத்புதம் யதி. ஒரு கொஞ்சம் சின்ன கேள்வி மாதிரி கூட இருக்கும், ஆனால் இது கேள்வி கிடையாது. எந்த ஒரு யாதொரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இதை சொல்லிட்டு வந்துட்டார். இதை எந்த ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து விஷ்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பரமபதம்னு சொல்கிறோமோ, ஆச்சரியமான எந்த ஒரு ஸ்தானமானது தமசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கோ, அது ஒரு தேஜோமயமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமோ, அப்பேருடைய நிகிருஷ்ட சத்துவம், சத்துவங்கிறதுக்கு குறைவே இல்லாத ஒரு ஸ்தானம், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது எது உண்டோ அந்த ஸ்தானமானது ஆனந்த கந்தமாகவும் மிகவும் அழகியதாகவும் ஆச்சரியமாக உள்ளதாகவும் இருக்கு. அதுக்கு வைகுண்டம் என்று பெயர்னு சொன்னார். நம்ம இதை அனுபவிச்சுட்டு வந்துட்டோம். இதை பற்றின விசேஷங்கள் அதுக்கடுத்தபடியாக யத் பிரம்மருத்ர புருஹூத முகைர் துராபம் நித்யம் நிவத்தி நிரதைஹி சனகாதிபிர்வா சாயுஜ்யமுஜ்வலமுஜந்தி யதா பரோக்ஷியம் யஸ்மாத் பரம் ந பதமஞ்சிதமஸ்தி கிஞ்சித். இந்த வைகுண்டம்ங்கிற ஸ்தானம் இருக்கே, இதுல அயன் அரண் இந்திரன் யாராலையும் கிட்ட போக முடியாது. அதனால்தான் இவர்கள்லாம் வந்து ஏதாவது விஜ்ஞாபனம் பண்ணணுமானா, சிரமங்களெல்லாம் தெரிவிக்கணுமானா, கஷ்ட துக்கங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக எம்பெருமான்கிட்ட வந்து நின்று தலையை சொரிஞ்சுண்டு நிற்கணுமானா, இவர்கள்லாம் திருப்பார்கடலுக்கு தான் வர முடியுமே தவிர சாக்ஷாத் வைகுண்டம் அப்படிங்கிறதுக்கு இவர்களால் யாராலையுமே அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த ஸ்தானம் எப்படி இருக்கும்னு கூட அவளால் மோந்து கூட பார்க்க முடியாத ஒரு ஸ்தானம். அதனால் அயனரனிந்திரன் சொல்லும்படியாக இவர்களாலும் நிவிருத்தி தர்மனிஷ்டர்கள், நிவிருத்தி மார்க்கத்திலேயே சதா இருக்கக்கூடிய சனகாதிகள் நால்வர், நாலு குமாரர்கள், சின்ன குழந்தைகள் தான், 8 வயசு குழந்தைகள் போல இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சனகர, சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர்னு ஆச்சரியமான கல்யாண குணங்களை, எம்பெருமான் விஷயங்களையே பாடிக்கொண்டு நாரதரம் போல் எங்கு பார்த்தாலும் சஞ்சாரம் செய்து கொண்டு ஆங்காங்கு உட்கார்ந்து கொண்டு காலட்சேபம்லாம் செய்யும்படியாக பிரம்மாவுடைய மானசபுத்திரர் நாரதர் எப்படியோ அதுபோல பிரம்மாவுடைய மானசபுத்திரர்களாக சுத்த சத்வபாவத்திலேருந்து உண்டான இந்த நால்வர் கூட நிவிருத்தி நிஷ்டர்களாக இருக்கிறார்களே, இவர்கள் கூட அடைய முடியாத ஸ்தானம்ங்கிறது ஒன்று உண்டாகில், அதுதான் வைகுண்டம். அந்த வைகுண்டத்துக்கு போகணும்னு இவர்கள் எப்படியோ வந்துட்டார்கள். வந்த இடத்துலையும் அந்த துவாரபாலகர்கள் ரெண்டு பேரும் ஜெய விஜயர்கள், அவர்கள் துவாரபாலகர்கள், உள்ளே ஏற்கனவே திக்பாலகர்கள் இவர்கள்லாம் இருக்கிறார்கள். கஷேத்திர பாலகர்கள், நகரபாலகர்கள், திக்பாலகர்கள், துவாரபாலகர்கள்னு 4 விதமான பாலகர்கள் திருவரங்கத்துக்கு உண்டு அப்படின்னு விசேஷமாக பட்டர் சாதிச்சிருக்கிறார். தன்னுடைய பூர்வ சதகம், ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தினுடைய பூர்வ சதகத்தில் ஆச்சரியமாக கொடுத்துட்டு வந்திருக்கிறார். யார் யார் என்னென்ன பேரோடு இருக்கிறார்கள் அப்படின்ற பேர், கரிமுகன், ஜெயத்சேனன்ற பேர்லாம் கூட இருக்கிறதெல்லாம் சொல்லி வந்திருக்கிறார் அதில். சரி, அது ஒரு பட்சம். இந்த இடத்துல இந்த துவாரபாலகர்கள் வாசலில் எழுந்து நிற்கக்கூடியவர்கள், உள்ளே இவர்களை விடலை. நிஷேதாகா இந்த ஏஷகா பஞ்சாயன பாலக்காக சொல்லும்படி 5 வயசு குழந்தைகள் போல இவர்கள் வந்து நின்றதும் இவர்களை பார்த்ததுமே நீங்கள்லாம் போகக்கூடாது, எம்பெருமானத்தில் போகக்கூடாதுன்னு, துவார வைகுண்டத்துக்கு போகக்கூடாதுன்னு தடுப்பவர்களா? ஆனால் அப்படி தடுத்தார்கள். அதுக்குன்னு போகிறதுக்குன்னு சில பேருக்கு தானே அங்கே அதிகாரம், முக்தாத்மாக்கள் தானே போக முடியும், அமானித்வாதிகள் தான் அழைச்சிட்டு போக முடியும். இவர்கள் திடீர்னு வந்து நின்றதுமே இப்படி போகிறதுக்கு அருகதை இல்லைன்னு தான் நிஷேதத்தை எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணினார்கள் போகக்கூடாதுன்னு. உடனே இந்த பாலகர்கள் என்ன பண்ணிட்டார்கள், அந்த ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுத்து ஜென்மபிகி திரிபிகிர்வாம் என்று சொல்லும்படியாக 3 ஜென்மம் எடுக்கும்படியாக, அதுவும் எங்க வேண்டாத சூத்திர யோனியில் பிறக்க கடவுதுன்னு ஒரு விதமாக சொல்ல அவர்கள் 3 ஜென்மம் எடுத்தார்கள். அதெல்லாம் தெரியறது. அதனால இந்த சனக்காதிகளே உள்ள வர முடியாத ஸ்தானம்னா, சாதாரண ஒரு மனுஷன் அந்த திவ்யதேசம், 108 திவ்யதேசத்தில் அது ஒரு முக்கியமான திவ்யதேசம்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர வாக்குனால நம்ம வந்து அப்படி ஒரு திவ்யதேசம் இருக்குன்னு சொல்லலாம், எழுதி வச்சு படிக்கலாம், பாசுரங்களில் கிடைச்சதை கொண்டு நாம் வந்து அனுபவிக்கலாம், அனுசந்தானம் பண்ணலாமே தவிர அது இப்படிப்பட்டது வர்ணிக்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் அதை வர்ணித்தவரே சுவாமி எம்பெருமானார் வர்ணிச்சிருக்கிறார், இல்லாமல் இல்லை. இருந்தாலும் அது அதை கொண்டு தான், அதனுடைய பலத்தை கொண்டு, அதனுடைய ஆதாரத்தை கொண்டு தான் நாம் சத்தா மாத்திரமாக இருந்து நாம் இதெல்லாம் சொல்லி வந்துருக்கிறோம். இந்த ஸ்தானத்தை சாட்சாத் கரிப்பதை முக்கிய சாயுஜ்யமாக எதை சொல்கிறார்களோ, எந்த ஸ்தானத்தை காட்டிலும் சிறந்த ஸ்தானம்ங்கிறது ஒன்று இல்லையோ அது சாட்சாத் வைகுண்டம் தான் அப்படிங்கிறாருங்க. பின்னிட்ட சடையானும் பிரமணம் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய அப்பேரோட ஸ்தானம், துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல்னு சொல்ல முடியாத அந்த வைகுந்த வாசலுக்கு வாசலுக்கே வர முடியாதுன்னு அப்புறம் எங்க உள்ள போகிறது. இன்னும் கூட பிரம்மா அயன் கண்ணனுடைய இன்னும் விஷயம் திருவடியே இன்னும் நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னை அயன் பொய்கழ்வார் ஆச்சரியமாக சாதிக்கிறார். இன்னும் கூட அந்த கமலன் கண்ணனுடைய திருவடியை இன்னும் கூட யாரும் பார்க்கலே, அயன்னு சொல்லும்படியான பிரம்மா கூட இன்னும் பார்க்கலேன்னு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர்களே எடுத்துக்கொண்டு சமீபத்தில் கூட நான் வேற ஒன்று படிச்சிருந்தேன், அதை சொல்கிறேன் நான். இதை வந்து ஒரு காலட்சேபார்த்தமாக சில விஷயங்கள் வேணுமேங்கிறதுக்காக எடுத்து பேசுகிறேனே தவிர இது வந்து உண்மையில் இது இப்படி தான் நடக்கிறது, அந்நிய கோரங்கள்லாம் நடக்கிறது. வைஷ்ணவத்துக்கு துவேஷமாக நிறைய பேர் எழுதுகிறார்களேன்னு நினைக்கும் போது மனசு அப்படியே கலந்து கொதிக்கிறது. இது மாதிரி வந்து சாட்சாத் ஆச்சரியமாக இந்த ஆழ்வார்கள்லாம் இது மாதிரி சாதிக்கிறாங்க. நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னை அயன்னு சொல்லும்படியாக இருந்தா இதை வந்து வேற விதமாக எடுத்துட்டு போய் எந்த புழுகும் ஒரு புராணத்திலும் சொல்லுவார்களே, அதன் வாய்க்கு சொல்றது கூட கூசருது. அந்த புராணங்களை எழுதி வச்சு சிவபெருமானுடைய அடிமுடி தேடிய கதையினும் ஒன்று புதுசாக கொண்டு வந்து எதை எதையோ பண்ணுகிறார்கள். இப்ப சமீபத்தில் திருமணிவாருடைய ஒரு விஷயங்களை எல்லாத்தையும் அவருடைய அவதாரம் தொடங்கி அவர் கடைசியில் பரம வைஷ்ணவராக ஆகி பேயாழ்வாருடைய சிஷ்யராக ஆன பிறகு அவர் எவ்வளவோ பரம வைஷ்ணவராக இருந்த காலத்தில் அவருடைய சரித்திரத்தில் வரக்கூடிய குரு பரம்பரையில் வரக்கூடிய விஷயத்தெல்லாம் யாரோ ஒரு சிவன் பக்தன் அவனை காண்பிச்சு அவன் இந்த ஊசி வழியா நூல் போகுமா அப்படிங்கிற கதைகள்லாம் எழுதி வச்சு இப்ப பேஸ்புக்ல பார்த்தேன் அடியேன். எவ்வளவு மனசு வெதும்பி இருக்கும், ஆனா நம்ம இதெல்லாம் வாய் திறந்து பேசக்கூடாதுன்னு தான் இருந்துட்டு இருக்கோம். இருந்தா இது ஒரு பெரிய சண்டையாக போகுமே. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஒற்றுமைன்னு தேவைப்படுறதுன்னு எல்லாரும் பேசிட்டு போகிறார்களே, ஒற்றுமையை குலைக்கும்படியாக இப்படி எல்லாம் எழுதலாமா? மனசு வெதும்பித்தே தவிர கேட்க முடியாதபடி இருந்தேன் அடியேன். சொல்லலாம் சொல்லிட்டா அடியனுக்கு அது தண்டைக்கும் காத்துன்னு இருக்கிறேன், ஆனால் அது வேற விதமாக பரிணமிக்குங்கிற காரணத்தினாலே அடியன் அதை பற்றி ஒன்றும் பேசலே, அதை விட்டுட்டேன். யாராவது பார்த்துருந்தாலும் அதை பாருங்க. அதில் சிவபெருமான் நேரம் வந்து பார்வதியோடு சேர்ந்து வந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்தார்களாம் ஒரு சிவபக்தன். அவர் எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து இந்த ஊசியிலே நூல் போகும்படியாக பண்ணி கொடுப்பியான்னு அதுதான் ஏற்கனவே போயின்னு இருக்கே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு அவர்கள் சிரிச்சுட்டே போயிட்டார்கள் அப்படின்லாம் எழுதியிருக்கிறார்கள் இதில். ஏன்னா அவர்களை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக. இது மாதிரியெல்லாம் வைகுண்ட ஸ்தானத்தை பற்றி இருக்கும்போது எதை எதையோ பேசுகிறார்கள். நேரே கடிக்கமலத்துள் அழகான பிரமாணத்தோடு ஆழ்வார்கள்லாம் பாசுரங்களை எழுதும்போது அதுக்கெல்லாம் புராண பிரமாணங்களும் இருக்குது. எம்பெருமானுடைய திருவடியையோ திருமொழியோ மகாபாரதத்திலேயே வரக்கூடியது. எம்பெருமானுடைய திருவடியை யாருமே பார்க்க முடியாதபடி ஆச்சரியமான திருவடி. அது மட்டும் இல்லை, தீர்த்த நுலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தியவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்து முருவரால் பேச கிடந்து. இரண்டாம் பத்துல சாதிக்கிறார் ஆச்சரியமா இது. இந்த விஷயம்லாம் யாருக்காவது தெரியுமா, யாருக்காவது புரியுமா அப்படின்னு கேட்கிறா போல இருக்குது. என்ன சொல்றார் அந்த இடத்துல, தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில தரிச்சுட்டு இருக்கிறான் ஒருத்தன். அதனால்தான் அவனுக்கு சிவங்கிற பெயரே வந்தது. ஸ்ரீ அந்த சிவங்கிறது சம் இத்தி மங்களம், சம் கரோதி இத்தி சங்கரகாங்கிறது எம்பெருமானுடைய திருநாமம். அவர் தான் மங்களத்தை செய்ய முடியும். மங்களாச்சரணம் பண்ணக்கூடிய ராமபில் சக்கரவர்த்தி திருமகன் கதை எடுத்து பார்த்தா தெரியுது அத்தியாச்சரியமாக. கௌசல்யா பலவிதமான மங்களாசாசனம் மன்றத்தில் மூன்று மங்களாசாசனங்கள், என் மங்களம் சகசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே தம தத்தே பவத்து மங்களம்னு ஆரம்பிச்சு எத்தனையோ மங்களாசாசனம் எம்பெருமானுக்கு பண்ணியிருக்கிறாள். அப்ப சம்ன மங்களம் சம்கரோதி இது சங்கரஹான்னு எம்பெருமான் திருநாமத்தை யாரோ சூட்டின்றிருக்கிறாங்கிறதுக்காக அவன் பெரியவன் ஆயிட முடியாது. அவனுடைய அடியும் பார்க்க முடியாது, முடியும் பார்க்க முடியாதுன்னா சர்வவியாபி எம்பெருமான் நாராயணன் சொல்லிட்டு வேதத்துலலாம் சொல்லிட்டு அவன் அவனுடைய திருஷ்டிக்கு கூட உட்படாத இடத்துல கொண்டு போய் எந்த திருவடி எங்க கொண்டு வச்சான் அல்லது திருமுடியை கொண்டு எங்க வச்சான் சிவபெருமான்? இதெல்லாம் வேண்டாத விஷயங்களை பேசிட்டு போகிறார்கள். அதனால பாசுரங்கள் ஆழ்வார்களுக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தாலையும் பிரத்யக்ஷமா தானும் பார்த்துட்டு அனுபவ பராயணர்களாக இருந்து இதெல்லாம் எழுதினா இது பொறுக்க மாட்டாமல் இந்த மாதிரி இதெல்லாம் அவர்களும் என்ன படிச்சுட்டு இதெல்லாம் இது அப்படியே பேரெல்லாம் மாத்தி மாத்தி போட்டு எழுதுகிறார்கள் அப்படின்னு அத்தியாச்சரியமா இருக்குத பார்க்கும்போது. அதனால இந்த ஸ்லோகத்தாலே அவர்கள் எம்பெருமானுடைய ஸ்தானம்னு ஒன்று வைகுண்டம், அவனுக்கே வைகுண்டம்னு பெயரே ஸ்வதாமமாகவே ஆகி நிற்கிறான். லோக்கியத்தை அனேன இதி லோக்கஹான்லாம் பெயர் அதுக்கு. அந்த இடத்துல சனகாதிகள் கூட போக முடியாதுன்னு சொன்னான். அப்புறம் சாதாரண மனுஷர்களையோ இந்திராதி தேவர்களை பற்றியோ கேட்பானே, அது ஒரு விசேஷம். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த ஸ்லோகத்திலையும் திரும்பி தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் எப்பேற்பட்ட ஸ்தானமோ அதுதான் வைகுண்டம் வைகுண்டம்னு வைகுண்டத்தை வர்ணிச்சு வந்திருக்கிறார். ரூபேண சத்குணகணை பரயாச பிருத்யா பாவைருதார மதுரை அபிவா மஹிம்னா தாதிருக் ததீத்ருகி தமித்யுபவர்ணயந்த்யோ வாசோ யதீய விபவஸ்ய திரஸ்கிரியாயை ரூபேண சத்குணகணைகி பரயா சமிருத்தியா தேஜஸ்ஸாலையும் சத்குண சமூகத்தாலையும் சிறந்த சமிருத்தினாலையும் மேல மற்றுமுள்ள அதிசயத்தாலும் அது அப்படிப்பட்டது இது இப்படிப்பட்டதுன்னு வர்ணிக்கவே முடியாதபடி வாக்குகளுக்கே எட்ட முடியாததான அங்க எந்த ஸ்தானங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இருக்கோ நாம் அதை பண்ணிட்டு பேசிட்டே போனோம்னா அதுக்கு திரஸ்காரமாக தான் ஆகும். அது அதுக்கு எதிர்மறையாக சொன்னதாகும். நம்ம வாக்கினால் எச்சல் வாயால் பேசினா அது அதுவாக ஆகாது. தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் ஆயிடும். அதான் எதிர்மறை. நம்ம எப்பவுமே பரபிரம்மத்தை மட்டிலும் அல்லது வைகுண்ட ஸ்தானமே இருக்கட்டும், ஏன் பிரம்மம் வரைக்கும் போகணும்? வைகுண்டங்கிற ஸ்தானமே தெரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கு. அது ஒரு தனித்த ஒரு லோகமாக இருக்குன்னா அதை பார்த்தவர்கள் ஏதோ சில சுவாமி நம்மாழ்வார் மட்டிலும்தான் வருஷா வருஷம் வைகுண்டத்துக்கு போயிட்டு போயிட்டு யாத்திரை போயிட்டு வரார். நாமெல்லாம் எங்கேயாவது திவ்யதேச யாத்திரைன்னு போவோம். எம்பெருமானார் விஷயத்துல அவர் சாட்சாத் ஆதிசேஷனே வந்தார் அப்படின்னு சொன்னா கூட 120 வருஷம் இருந்து அவர் வைகுண்டத்தை மீண்டும் அவருடைய சொந்த ஸ்தானத்தை அடைஞ்சார். அவ்வளவுதான் சொல்றமே தவிர, ஆனா சுவாமி அவரை ஆசிரியச்சிருந்த, அதாவது எம்பெருமானார் நம்மாழ்வாரை ஆசிரியச்சிருந்தாரு, அவரை ஆசிரியச்சிருந்தது எம்பெருமானார் கூட, பின்னாடி வந்த மலவாள மாமுனிகள் கூட பூலோகத்துக்கு வந்தார்கள், வந்த காரியத்தை முடிச்சு கொண்டு மறுபடியும் போயிட்டார்கள் அவர்கள் தான். ஆனா இன்று பர்யந்தமும் திவ்யதேச யாத்திரை போல சாட்சாத் வைகுண்டத்துக்கு எழுந்தருளி மறுபடியும் மறுபடியும் இங்க வருதுங்கிறது சுவாமி நம்மாழ்வார் அத்தியன உற்சவத்துல அவர் திருவடி தொழும்படியாக செய்து அவர் வைகுண்டத்துக்கே போயிட்டு தான் நாவே வயாந்த புபையே ஹவந்தேன்னு அப்படியே சாட்சாத்தாக ஒரு கப்பல்ல போகிறார் அவர். நௌகா அப்படின்னு சொல்லக்கூடியது வேதத்துல சொல்றது நாவேவ நௌஹு நாவகா அப்படின்னு சொன்னாலே கப்பல் ஓடம்னு அர்த்தம். அந்த ஓடத்துல எழுந்தருள் இருந்த அவரே சுயமே போயிட்டு இருக்கிறார். அந்த ஓடம் தன்னிச்சையா போயிட்டு இருக்கு. அவருக்கு நமக்கெல்லாம் கரை சம்சாரம்ங்கிறது கரையே தெரியாது. ஆனா நம்மாழ்வார்க்கு ரெண்டு பக்க கரையும் தெரியுது. ஒரு பக்கம் வைகுண்டம்ங்கிற கரை தெரியுது, இன்னொரு பக்கம் சம்சாரம்ங்கிற கரை தெரியுது. மத்தியில அந்த சம்சாரம் ஆகிய சமுத்திரத்துல போயிட்டு இருக்கிறார். நாவேவ யாந்த உபயே ஹவந்தே உபயம் உபயம் ரெண்டு பட்சத்தையும் பார்த்துட்டே போறார். வைகுண்டத்துல உள்ளவாழ்லாம் இவ்வளத்துல எழுந்தருளும் சுவாமி வரணும் வரணும்னு அழைக்க, இவ்வளவு சம்சாரிகள்லாம் இந்த இடத்துல அழைக்க, ரெண்டு பக்கத்திற்கும் மத்தியில் இப்படி போயிட்டு இருக்கக்கூடியவரை நாம் திருவடி தொழும்படியாக செய்து அதன் பிறகு என்ன பண்றோம்? லோக சம்ரக்ஷணார்த்தமாக நம் ஷடகோபனை தந்தருள வேணும், லோக சம்ரக்ஷணார்த்தமாக நம் ஷடகோபனை தந்தருள வேணும்னு கேட்ட தந்தோம் தந்தோம் தந்தோம்னு பெருமாளும் கொடுத்துடுறார். அப்போ வருஷா வருஷம் இவர் அர்ச்சிராதி மார்க்கத்தில் சாட்சாத்தாக அந்த வைகுண்டத்துக்கு போகிறதும் அவர் அதனால அவருக்கே அர்ச்சிராதி மார்க்கம்னா என்னன்னு புரியும். அதனால தான் சூழ்விசம் பணிமுகில் தூரியம் முழக்கின அந்த 10 பாட்டுனாலே வர்ணிச்சாரே பார்க்கணும். அந்த மண்டபம் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னு அது அப்பேற்பட்ட வர்ணனைகள்லாம் கொடுத்தது சுவாமி நம்மாழ்வார். அவர் ஒருவருக்கே தகுமான், அவர் தான் பார்த்துட்டு பார்த்துட்டு வரக்கூடியவர், மற்ற யாருமே பார்த்துருக்க முடியாது. அதனால இந்த தேஜஸ்னாலேயோ சத்குண சமூகத்தாலேயோ சிறந்த சமிருத்தினாலேயோ மேல அதிசயத்தாலேயோ அல்லது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு வர்ணிக்கிறது யாராலையும் முடியாது, சுவாமி நம்மாழ்வார் ஒருவாளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்மாழ்வாருக்கு அதீனமானவர் எம் சாட்சாத் பகவான். அப்படிதான் வர்ணிச்சிருக்கு ஆச்சாரிய ஹிருதயத்தில் சொல்லும் பொழுது எம்பெருமானை பற்றி வர்ணிக்கும் போது சத் சிஷ்ய லட்சண பாத்திரம் உடையது எம்பெருமானுக்கே பொருந்தும், நம்மாழ்வார் ஒருவரே அவருக்கு ஆச்சாரியன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டார் அவர். அதுக்கு பகுதா பிரமாணங்கள்லாம் இருக்கு, அது வேணும்னா தனியா எடுத்து அதை பத்தி பேசணும் ஒரு க்ஷணம். அது எவ்வளவு ஆச்சரியமான அவனுக்கு வந்து எம்பெருமானுக்கு சுத்ரி பீடிதனாக ஆகி நிர்தனன் போலே இருந்து சுத்துனா பசி திருட்டுனா தாகம் தான் என்னை முற்ற பருகினான்லாம் சொல்றாரு ஆழ்வார். அதனால பகவானுக்கு தான் இப்ப ஏற்பட்ட பசி தாகம் எல்லாம் வந்துடுத்து. ஆழ்வார் அப்படியே பருகிறான் என்று அவன் அப்படியே உணவாக கொண்டுட்டான். என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் சொல்லும் போதே தெரியலையா, பெருமாள் சிஷ்யனாக இருந்து எல்லாத்தையும் கேட்டுண்டு எங்கெங்க வைக்கணுமோ அப்படி வச்சானா. ஒரு ஆச்சாரியனை ஒரு சிஷ்யன் எப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்டா வெப்பனோ பெரிய ஸ்தானத்துல தேவர் எழுந்துள்ள வேணும், தேவர் இருக்குது தான் சுவாமி திருமாளிகைன்னு பெரிய ஸ்தானத்துல வைப்பார்களோ அது போல ஆழ்வார் நினைச்சபடி அவர் ஆச்சாரியனாக கொண்டு தன் திருவடி கீழே அவர் ஸ்தானம் வேணும்னு கேட்டதுனால கொண்டு வச்சான்னு ஆரம்பிச்சு அத்தியாச்சரியமான ஒரு சூரணையை கொடுத்திருக்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அதனுடைய வியாக்கியானம் பார்த்தா அத்தியாச்சரியமா இருக்கு. அது ஒரு பட்சம், இருந்தாலும் யாராலையும் பார்க்க முடியாது. இதுதான் வர்ணிக்க போனோம்னா தவறுதலாதான் போயிடும், அது நம்ம வாக்குக்கு அது எட்டாதது. அதனால எத் துர்கிரகம், அதாவது சொல்லும் போது குணரத்ன கோஷத்துல கூட பட்டர் சொல்லும் போது எத் துர்கிரகம் மந்திரம் தத் விஷ்ணோகோ பரமம் பதம் மத்கிராம் மத்கிரம் கிரகான வார்த்தை மத்கிரம் என் வார்த்தையினால் நான் சொல்ல போயிட்டேன்னா துர்கிரகம் அப்படின்னு அது வேண்டாத விஷயமா தான் போயிடும். வைகுண்டத்தை பத்தி வர்ணிக்க நம்மால் ஆகாதுன்னு பட்டரே சாதிப்பாரானா சாதாரண மனுஷர்கள் எங்கேயும் சொல்றது. அதனால இது வந்து எப்பேற்பட்ட விசேஷனம் அப்படின்னு அப்படி பரமபதத்தை வர்ணிப்ப புகுந்தா இது இத்தனை இதனை திரஸ்காரம் செய்ததாக ஆனதாதான் ஆகுமே தவிர போற்றி புகழ்ந்ததாக ஆகாது. அப்படியானா சுவாமி அப்ப ஆழ்வார்லாம் வர்ணிக்கிறாரே அது பொய்யோ, அவர்லாம் வர்ணிக்கலாமே அப்ப அதெல்லாம் தப்பா ஒரு காலம் அது அதுவும் திரஸ்காரம் தானா, ஆழ்வார்லாம் வர்ணிக்கிறாளே, நிறைய வச்சன வக்திகளும் வயசு சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் நிறைய கிடைக்கிறது, அப்போ அதெல்லாம் கூட திரஸ்காரம்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டா, தெரிஞ்சுக்கோங்க, ஒட்டுரைத்து இவ்வுலகு உன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் பொற்கென்னே காட்டுமால் பரம் சோதி. திருவாய்மொழியில் 3 முதல் பதிகத்திலேயே முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்து அதிலேயே தெரிவிக்கிறார். அதாவது என்ன சொல்றார், ஒட்டுரைத்து இவ்வுலகு உன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் என்ன ஆச்சு, பட்டுரையாய் பொற்கண்ணே காட்டுமால் பரம் சோதி சொல்லும்படியா, எல்லாம் அதெல்லாம் வர்த்தந்தானே அப்படின்னு ஆழ்வார் அவ்வளவு செய்கிறார். அதை இல்லைன்னு சொல்லல, எம்பெருமானுக்கு சில பொருள்கள் எல்லாம் ஓமையாக சொல்லி 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 அது அவனுக்கே நிறக்கேடு ஆயிடும் கடைசியில். இப்ப கமலம் போல்ற முகம்னா கமலத்துக்கு கமலம் தான் பகவானுடைய முகம்னு ஆயிடும் இல்லையா, அப்படி சொல்லக்கூடாதுன்னு அவருடைய விஷயம். ஆழ்வாரே இதை வந்து வேற இடத்துல சொல்லும்போது புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோகம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். புகழோம்னு சொன்னால் அதை பழிச்சதாகவே ஆகும், புகழாமல் இருந்தால் அதுதான் பழிக்காமல் இருந்ததாக ஆகும் அப்படின்னு அந்த பொருளோடு இதெல்லாம் பேசுகிறார். ஆழ்வாரே அப்படி பேசுவாராக, சாட்சாத் வைகுண்டத்தையே பார்த்துட்டு பார்த்துட்டு வரக்கூடியவரே இப்படி பேசுவாராக, அதுதான் உண்மை. அப்போ ஆழ்வார் சொல்கிற அதனால் ஆழ்வார் சொல்கிறத கொண்டு தான் நாமும் அதை வந்து சொல்ல முடியாதபடி இருந்தணும். இருந்தாலும் அதனுடைய அப்பிரமேயத்துவத்தை சொல்றார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது பிரமேயம்னா கண்ணுக்கு இலக்காகிறது, அப்பிரமேயம் கண்ணுக்கு இலக்காகாததுங்கிற அர்த்தத்தில் சொல்றதுக்காக, அது சுத்த சத்துவமாக காட்டணுங்கிறதுக்காக. பரபிரம்மம் அப்படிங்கிறது சாட்சா சத்திய வச்சனம், சத்தியம்ங்கிறதே சுரூபமாகவும் குணங்களாகவும் இருக்குன்றதை காட்டுவதற்காக வேண்டி இப்படி நம்ம வந்து வைகுண்டத்தை வர்ணிக்க போனா இப்படி ஆயிடுமேனு பயப்படுறோமே தவிர, வாஸ்தவத்தில் மகான்கள் வர்ணிக்கிறதெல்லாம் அதனுடைய பெருமையை மேன்மேலும் எடுத்து காட்டுறதாகத்தான் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்த ஸ்லோகம், யத் விருத்ய பக்கய விநாச முகைர் விகாரைஹி ஏதை ரசம் ஸ்துத மனஸ்தமிதாஸ்தி சப்தம் யத் கௌரவாத் ஸ்ருதிஷு பல்கு பலம் கிரியாணாஹ மாதிஷ்டமன்ய தசுரகோத்ர வத்ருவன் அத்ருவஞ்சாஹ. அதாவது எந்த ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது வைகுண்டம்ங்கிறது வளருதல் குறைதல் அழிதல் இதெல்லாம் இல்லாத விகாரங்களே இல்லாத ஒரு ஸ்தானமோ, அதை வந்து யாராலையும் தொட முடியாதுங்கிற ஒரு ஸ்தானமோ, அதனாலேயே அதுக்கு பேர் அயோத்தியா அப்படின்னு பேர். தேவா நாம் பூர அயோத்தியான்னு வேதம் சொல்றது, அதுக்கு தான் உண்மையா அயோத்தியா, யாராலும் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாத ஸ்தானம், அதனால அதுக்கு அயோத்தியா. தசரத சக்கரவர்த்தி அப்படி ஆண்டு வந்துருந்தான், அவன் ஸ்தானத்துக்கு யாருமே கிட்ட கூட போக முடியாதுன்னு, ராவணனே வருது கிடையாது, வந்தா பயந்து போயிடுவான், அப்போ அந்த க்ஷணமே மடிஞ்சு போயிடுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தானே அம்மட்டிலும் சக்கரவர்த்தியை தீண்டவே இல்லையா, அந்த அயோத்திங்கிற ஸ்தானத்துக்கே வரலையே, அதனாலேயே அதுக்கு அயோத்தியாங்கிறவர். வைவஸ்வத மனுவால ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தானமாச்சே சுவாமி அது, அதனால அங்கே வந்துட முடியுமா, ராவணாதிகள் கூட வர முடியாது. என்ன இப்போ அதனால இமயமங்களையை கொண்டு வந்து இங்கே வச்சுள்ளவன் எவனாவது விரும்புவனா, எவனாவது நினைப்பான், நினைக்க முடியுமா, செய்ய முடியுமா அந்த காரியத்தை? அது போல தான் சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய அந்த அயோத்திங்கிற ஸ்தானத்தை ஜெயிக்க முடியுமா, கிட்ட போக முடியுமா கிட்ட? அப்படி இருக்கக்கூடிய ஸ்தானம் ஆச்சு. வேதத்தில் வர்ணிக்கிறது சாட்சாத் வைகுண்டத்தை தேவானாம் பூ அயோத்தியா, இது அயோத்தியான்னு வர்ணிச்சிருக்கு. அது யாருமே கிட்ட போக முடியாதோ, தொடப்படாத ஒரு வஸ்துவாக எது இருக்கோ. அஸ்தி சப்தம் ஒரு நாளும் அஸ்தமிக்கவே இல்லை, சதா அஸ்தி, அவ்வளவுதான். அது நாஸ்திங்கிற சப்தமே அங்கே கிடையாது, அது வந்து குறையாம இருக்கு, அது அஸ்தமிச்சு போயிடல. அந்த வார்த்தை அஸ்திங்கிற வார்த்தை அஸ்தமிச்சு போயிடலையே அங்க, சதா சர்வகாலமும் அஸ்தி தான் அது. ஆஸ்திக்கம்ங்கிறது அது நன்னா உண்டு அங்க. வேதங்களில் சொல்லப்பட்ட ஜோதிஷ்டோமாதி கர்மங்களுக்கு ஓதப்பட்ட வேற சில பலன்கள்லாம், ஏதாவது இந்த ஜோதிஷ்டோகமும்னு ஒரு பண்ணினா அதுக்கு ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறது, எந்த ஒரு ஸ்தானத்தின் பெருமையை பற்ற அசாரமாயும் துக்கோத்தரமாயும் அனித்தியமாயும் உள்ளதோ அப்படின்னு. மற்ற ஸ்தானங்கள்லாம் இதை பார்க்கும்போது அனித்தியம் தானே, எது சத்தியலோக பரியந்தம் நீ என்னென்ன கர்மங்கள் செய்யோ அதுக்கு இந்தந்த பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உன்னுடைய பாபங்கள்லாம் கழியணுமானா இதை செய், அப்புறம் சர்வப்பிராயச்சித்தமாக ஒரு யாகம் செய்யணுமானா இதை செய், இதுக்கு இந்த பலன். அப்புறம் வந்து சொர்க்ககாமோ யஜேதா, யஜ்யகாமோ யஜேதான்னா வேதம் சொல்றது, சொர்க்கத்தை காமமாக கொண்டு ஆசையாக கொண்டு அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக யாகம் பண்ணுறது சில விஷயங்கள், இன்னும் சிலதை பண்ணால் சத்தியலோக பரியந்தமே போகலாம்னு சில விஷயங்கள். இப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து அழியக்கூடிய ஸ்தானமே தவிர வைகுண்டம் சாஸ்வதமானது இல்லைன்னு வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. மற்ற எல்லாமே எப்படி இருக்கக்கூடிய வஸ்து தெரியுமோ, மற்றதெல்லாம் அஸ்தி ஜாயத்தே பரிணமத்தே அப்படின்னா தான் இருக்கும். அப்புறம் ஏதத்தே அபச்சீயத்தே பிரணஷ்யதி. இது மாதிரி விகாரங்கள் மற்றதுக்கு உண்டு, ஆனால் இந்த ஒரு விசேஷத்துக்கு விசேஷத்துக்கு சாட்சாத் வைகுண்டத்துக்கு விகாரமே அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏக ரூபாய சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே சர்வஜிஷ்ணவேன்னு வேற எடுக்கிறாருங்க. எதுக்காக சர்வஜிஷ்ணு தனியாக சொல்லணும் கேட்டால், சகலலோகையும் தன் ஆட்சியில் வச்சுருக்கிறார். அதனால விஷ்ணுவே, அதற்கு விஷ்ணுவுக்கு சர்வலோகங்களையும் கட்டி ஆளக்கூடிய எம்பெருமானுக்குன்னு அர்த்தம். ஏகத்துவ நாதன், ஒரே நாதன் நம்ம உலகத்துக்குன்னு ஒன்று உண்டாகி அது அவரே தான் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி அந்த வைகுண்டத்தினுடைய பெருமையை சொல்றார். பிரத்யபக்ஷய விநாச முகைர் விகாரைகி அசம்ஸ்துதம். நாம் கண்ணால காணும் பொருளெல்லாம் பல வகைப்பட்ட விகாரங்களை பார்த்துட்டே இருக்கிறோம். செடி கொடி மரம் அதெல்லாம் கூட என்ன அது பாருமே, ஒரு காலம் அப்படி வளர்ந்துட்டே வரும், பட்டுன்னு மரம் பட்டு போயிடும், வேற சமயம் அப்படியே குறைஞ்சு போயிடும், அப்படியே குறைஞ்சு போயிடும், இன்னும் வேற சில சந்தர்ப்பத்தில் மொத்தமா அறவே அழிஞ்சே போயிடும். காத்து வந்து அடிச்சு மரம் கீழே விழுந்துதான் இருக்கு. இப்ப சமீபத்தை விட நம்மளே பார்த்தோம் இல்லையா, அவர் பெரிய புயல் வந்து ஒரு சிலது மட்டும்தான் அப்படி அழிக்க முடியாதுங்கிற அப்புறம் இருக்கோ என்னவோ, ஆனால் எவ்வளவு மரங்கள் விழுந்து நம்ம சென்னையிலேயே பார்த்தோம் இவ்விடத்துல. அதனால அதெல்லாம் ஒரு கால் இருக்கும், வளரும், தேய்ந்து போகும், மரம் பட்டு போகும், இல்லை மொத்தமாக கீழே விழுந்துடும். இப்படி எவ்வளவோ விஷயம் பார்க்குறோம். இது மாதிரியான விகாரங்கள்லாம் ஒன்றுமே இல்லாத ஸ்தானம் தான் ஸ்ரீ வைகுண்டம். அதுக்கு வளர்ச்சி, தேய்வு, அழிவு இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றார் இந்த இடத்துல. அதனால்தான் அனஸ்தமித அஸ்தி சப்தம், அதாவது அஸ்தம்னாக்கா அஸ்தமிச்சு போயிடுறது, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறது, அவ்வளோதான். அப்புறம் பகல் அந்த சூரியன் மறைஞ்சு அப்புறம் இருட்டு தானே, ஒன்றுமே தெரியாததுங்கிற ஒரு தாமசம் தானே உண்டாகிறது, இருட்டுன்னா தாமசம் பொதுவாக. அது போல இந்த அஸ்திங்கிற சப்தம் அஸ்தமிச்சு போய்விடவில்லை. அஸ்திங்கிறது சதா ஆஸ்திக்கம், எம்பெருமான் சதா அங்கே இருக்கக்கூடியவன். இங்கே இருக்கக்கூடிய அங்கே யார் யார் முக்தாத்மாக்களோ நித்தியர்களோ எல்லாருமே சதா பசியந்தி சூரயா திவி வச்சுராததம் அப்படின்னு சொல்லும்படியாக அங்கேயே இருக்கக்கூடியவர்களாச்சே. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு விநாசங்கிறதே கிடையாது, அங்கே இருக்கிறவர்களுக்கே கிடையாதுன்னா வைகுண்டத்துக்கும் கிடையாது. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி சொல்லணுமா, அப்பேற்பட்ட ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறம் கௌரவாதுன்னு ஆரம்பித்து ஒரு விஷயத்தை எடுக்கிறார். மற்ற கிரியைகள்லாம் ஜோதிஷ்டோமாதிகள்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ கிரியைகள் சொல்றதுக்கு, அது அந்த சோமயாகம் பண்ணு, சோமல்லத்தை சாப்பிடணுமானா சோமயாகம் பண்ணினா சொர்க்க காமம், சொர்க்கத்தை அடைஞ்சு போயிடுவாள். சொர்க்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு தேவேந்திரனுக்கு சமானமாக உட்கார்ந்து கொண்டு சோமல்லத்தைங்கிற அமிர்த பானம் பண்ணுவாய் அப்படின்லாம் சில வாக்கியங்கள்லாம் வருது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அது எப்படி இருக்குன்னா அந்த பலன்கள்லாம் அற்பமாக இருக்கும், அசாரமாக இருக்கும், அனித்தியமாக இருக்கும், துக்ககரமானது. ஏன் அனித்தியம் துக்ககரம்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு நீ போகிற அங்கே உனக்கு வந்து அமிர்தம், அந்த அமிர்தம் கொடுத்தா க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விசந்தின்னு அது ஜீர்ணாகிற வரைக்கும் தான் அங்கே இருக்கலாம். ஜீர்ணம் ஆயிடுச்சுன்னா தேவர்கள் அப்படி ஒன்று நல்லபடியாக நடத்த மாட்டா, போ கீழே தள்ளி விட்டுடுவா நம்ம. அப்போ தேவாக ஸ்வார்த்தாகான சாதவாகான்னு சொல்லும்படி அவர் அப்படி ஒன்று நல்லபடியாக நடத்த மாட்டா. தேவர்களை பற்றி இப்படி சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் உபன்யாசார்த்தபரமாக அந்த விஷயத்தை வேதங்களே எடுத்து காட்டினத்தாலே அதெல்லாம் எடுத்து அந்த பேசுகிறோம். கண்டபடி அப்படி பேசவும் கூடாது, அது வேற விஷயம். இருந்தாலும் அவர்களாம் என்ன பண்ணுவார், சீனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தின்னு, அப்புறம் கதாகதம் காமகாமா லபந்தேன்னு எங்கெங்கே ஆசைப்பட்டு போகிறார்களோ அந்த இடங்கள்லாம் அப்புறம் கீழே வர வேண்டியதான். ந யதேக கர்மச்சிதோ லோகா க்ஷீயத்தே ஏவமேவ அமுத்திர புண்ணியச்சிதோ லோகா க்ஷீயத்தேன்னு சொல்லும்படியாக, நீங்கள் கர்மங்கள்லாம் கழிஞ்சு அங்கே போனான்னு பார்த்தா அந்த அந்த மாதிரி ஸ்தானங்கள் சத்தியலோகம் வரைக்கும், சத்தியலோகங்கிறது பிரம்மா இருக்கிற ஸ்தானம், சொர்க்கங்கிறது அதெல்லாம் ரொம்ப கீழே, தேவர்கள்லாம் இருக்கிற வாஸ்தானம் ரொம்ப கீழே, எல்லா ஆவரணங்களுக்கு ஏழாவது ஆவரணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சத்தியலோகம், அந்த இடத்துக்கு நீ போனால் கூட திரும்பி வர வேண்டியது தான். நான் சொல்லலை சுவாமி, இது உபனிஷத் சமானமாக இருக்கக்கூடிய பகவத்கீதையில் பகவான் தானே தன் வாக்குனால சொல்லியிருக்கிறான். ஆ பிரம்ம புவனார் லோக்காக புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்தியது கௌந்தேயா புனர்ஜென்மன வித்யதே சொல்லும்படியாக, ஆ பிரம்ம புவனாக லோக்காக, இந்த புவனத்துக்கு உட்பட்ட இந்த அண்டத்துக்கு உட்பட்ட சத்தியலோக பர்யந்தம் எவன்லாம் போறானோ புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு அவன் திருப்பி உலகத்துக்கு கீழே வரத்தான் வருவான். புனகா ஆவர்த்தி புனராவர்த்தினா அர்ஜுனா புனராவர்த்தின அர்ஜுனா அவர்களாம் மறுபடியும் வர வேண்டியதுதான். மாமுபேத்தியது கௌந்தேயா, என்னையே அடைந்தவர்கள் ஒரு காலம் நாசமடைய மாட்டார்கள். மாமுபேத்தியது கௌந்தேயா புனர்ஜென்மன வித்யதே, மறுபடியும் ஜென்மங்கிறது கிடையாது, சாட்சாத் என்னுடைய வைகுண்ட லோகத்தையே வந்து அடைவார்கள். அப்போ என்னையே அடைஞ்சவர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், மகாபாரதத்தில் பீஷ்மஸ்தவராஜம்னு ஒன்று உண்டு, பீஷ்மஸ்தவம் அவர் சாதிச்சிருக்கிற ஆச்சரியமான 108 ஸ்லோகங்களால் நிரம்புகிறது. கடைசி மூச்சு போகிறதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகங்கள் அதுல கடைசியில முடிக்கிறார். ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமா தசாஸ்வமேதாவபிருதேன துல்யகா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்மா தசாஸ்வமேதி. ஐயோ எவ்வளவு ஆச்சரியமா, அந்த வார்த்தை மேல சொல்ல முடியாம தளர முடியா இருக்கு. தசாஸ்வமேதி புனரேதி ஜென்மா கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய அப்படின்னு முடிக்கிறாருங்க. என்ன அழகான வார்த்தை! அதாவது கிருஷ்ணனுக்கு ஒரே ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டாக, ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமக, இல்ல கீழே விழுந்து ஒரு தான் சேவிச்சுட, கிருஷ்ணானு மானசீகமா சரணாகதி பண்ணி அவன் திருவடியில விழுந்துட்டா 10 அஸ்வமேதம் பண்ணதுக்கு சமானமாது. தசாஸ்வமேதா அவபிருத்தேன அவபிருத ஸ்நானம் பண்ணி பண்ணி 10 அஸ்வமேத யாகம் பண்ணி 10 அவபிருத ஸ்நானம் பண்ணதுக்கு சமானமா. தசாஸ்வமேதா அவபிருத்தேன துல்யா. சரி, ஆனா இதை விட்டுட்டு எவனாவது ஒரு யாகம் கூட தசாஸ்வமேதிய 10 அஸ்வமேதம் ஒருத்தன் பண்றான்னு வச்சுப்போமே, அவன் என்ன பண்ணாலும் சொர்க்கத்தை வேணா சம்பாதிச்சுப்பான், போயிட்டு வந்து மறுபடியும் புனரேத்தி ஜென்மா மறுபடியும் கீழே வந்துடுவான். ஆனா கிருஷ்ண பிரணாமி, கிருஷ்ணனை பிரணாமம் பண்ணவனுக்கு நான் புனர்பவாய, புனர்பவம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, மறுபடியும் கீழே மீண்டு இந்த சம்சாரமாகிய கோர சாகரத்துக்கு வருவது கிடையாதுன்னு ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கிறான். அதையெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப அழகா கொடுக்கிறார். எந்த ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது வளருதல் குறைதல் அப்புறம் வந்து அழிதல் அப்படிங்கிற ஒரு விகாரமே இல்லாத ஸ்தானமோ அதுதான் வைகுண்டம். அப்புறம் அஸ்தி சப்தம் அப்படிங்கிறது ஆஸ்திக்யம் அப்படிங்கிறது, இந்த நாஸ்தி சப்தத்துக்கு எதிர்மறையா சொல்லக்கூடிய இந்த அஸ்தி சதா சர்வகாலம் இருக்குங்கிறது அஸ்தமனமே ஆகாத ஒரு ஸ்தானம். ஏன்னா இந்த ஊர்ல கூட பூலோகத்துல கூட அடிக்கடி அழிஞ்சு போயிருது, இல்லவே இல்லைன்னு சொல்றவன் தானே நிறைய இருக்கான். அப்படி சொல்லலாமோ அப்படின்னா அவன் அப்படிதான் சொல்லிட்டு போறான். ஆனா அது நம்ம அதுக்கு எதிர்மறையா பேச முடியும். அவன் அந்த மாதிரி சொல்றவன்லாம் எனக்கு ரொம்ப வேணும், ஆசையோட பேசுவான் வாழ்க்கலாம். அவன் வந்து என்கிட்ட எதிர பேசணும், அதுக்கு நம்ம பதில் கொடுத்து அவன் தலை குனிவு போகும்படியா, அப்ப நாஸ்திக புத்தி அடைஞ்சு போய் மொத்தமா போய் ஆஸ்திகனா மாறும்படியா சொல்றதுக்கு 2 வார்த்தைகள் நம்ம நாக்குல இருக்கு, சொன்னா போறோம் அப்படியே அடங்கி போயிடுவார்கள். அதெல்லாம் அதெல்லாம் எவ்வளவோ இருக்கு விஷயம் இருக்கு. இருக்கட்டும், அந்த அஸ்தி சப்தம் ஒரு நாளும் அஸ்தமிக்கப்படாததான ஸ்தானம் எதுவோ அதுதான் சாக்ஷாத் வைகுண்டம். அவர் வேதங்கள்ல ஜோதிஷ்டோத ஹோமாதிகள்லாம் சொல்றதுக்கு அதுக்கெல்லாம் கூட ஏதோ பலங்கிறது ஏதோ இஷ்டத்துக்கு இருக்கு, அது சொல்லவே முடியாதபடி இருக்கு அதெல்லாம். அது மாதிரி என்ன அது எப்படி இருக்கும் கேட்டா ரொம்ப அல்பம், பலனே அல்பம், அப்புறம் சாரமே கிடையாது, அசாரமான ஒரு விஷயம். நித்தியம் நித்தியத்துவம் கிடையாது, அனித்யத்துவம், அப்புறம் துக்ககரம் தான். மறுபடியும் நீ பூலோகத்துக்கு தானே வந்தாகணும், மறுபடியும் இங்கே ஏதாவது யாகம் செஞ்சுவனா போவையோ என்னமோ, இப்படி 4 விஷயத்தாலே அதெல்லாம் கீழே கீழே வரக்கூடிய ஸ்தானம் என்று ரொம்ப அழகாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார். நம்ம ஏதோ அவ்வப்பொழுது 1 ஸ்லோகம் 2 ஸ்லோகமாக எடுத்து வியாக்கியானம் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். அந்த விஷயத்தில் அதனுடைய தொடர்ச்சியிலே அப்படியே நடித்த காலக்ஷேபத்தில் மேற்கொண்டு இந்த வைகுண்ட தாமத்தை வர்ணிச்சிருக்கிறார் ஆழ்வான், அதை மேற்கொண்டு எடுத்து பேசி அனுபவிக்கலாம் என்பதாக சொல்லி இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். அடியேன். விஜ்ஞாபனம் யதி தமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதி ராஜதயாம்புராசே அஜ்ஞோயமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்சா தஸ்மாத் அனன்யசரணோ பவதீதி மத்வா. அடியேன். தாசானுதாசன் சந்தேகம் இருந்தா கேட்டா சொல்ல காத்துருக்கேன்.